الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற நிகழ்ச்சியில் நாம் உலகிலே நடைபெறுகின்ற இந்த அழிவுகள், உலகம் சந்திக்குகின்ற பல வகையான விதமான சோதனைகளுடைய அடிப்படை காரணம் மனிதர்களுடைய பாவங்கள், மனிதர்களுடைய தவறான செயல்பாடுகளுடைய விளைவுகள். மனிதன் கீழிருந்து கல்லை தூக்கி மேலே போட்டால் மீண்டும் மேலிருந்து கல்லுதான் அவனுடைய தலையிலே வந்து விழும். கல்லை போட்டுவிட்டு பூவை எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த மனிதனுடைய கெட்ட செயல்கள் மேலே செல்கின்ற போது கெட்ட முடிவுகளும் கெட்ட விளைவுகளும் மேலிருந்து கீழே இறங்குகிறது. மனிதனுடைய புறத்திலிருந்து நல்ல விடயங்கள், நல்ல செயல்பாடுகள் மேலே போகுகின்ற போது நல்ல முடிவுகள் மேலிருந்து கீழே வரக்கூடியதாக இருக்குகிறது. மேலிருந்து மோசமான முடிவு வருகிறது என்றால் அதனுடைய ஆரம்பம் அடிப்படை காரணம் கீழிருந்து மோசமான செயல்கள் மேலே போகுகின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரிவதற்குத்தான் சென்ற நிகழ்ச்சியிலும் நாங்கள் பார்த்தோம், மனிதனுடைய ஆறாவது அறிவுக்கு மேலே உலகத்தை மனிதனை படைத்தவன் ஏழாவது ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். அதுதான் வஹி, தெய்வீக வாக்கு, இறை வாக்கு. ஆறாவது அறிவை நெறிப்படுத்தவும் வழிகாட்டவும் அதனை வெற்றியின் பக்கம் இட்டு செல்வதற்கு அதற்கு அதைவிட மேலே ஒரு அறிவு, ஒரு சக்தியினுடைய வழிகாட்டல் தேவைப்படுகிறது. எனவே உலகத்தில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் உச்சகட்டத்தை வந்து அடைந்திருக்கிறதோ, பிரச்சனைகள், சோதனைகள், குழப்பங்கள், கலாச்சார சீர்கேடுகள், பண்பாடு சீர்கேடுகள் இவைகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, இந்த சீர்கேடுகளை சீர்படுத்த உலகத்தை மனிதனை படைத்த இறைவன் இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். உலகத்திலே ஆக புத்திசாலிகளான அவர்கள் உலகிலே வந்து அந்த தீர்வுகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காணுவதிலே அவர்கள் வஸ்துக்களை சீர்படுத்துவதை விட்டுவிட்டு வஸ்துக்களை உபயோகிக்குகின்ற மனிதனை சீர்படுத்துகின்ற செயல் திட்டத்திலே இறங்கினார்கள். உலகம் கெட்டுவிட்டது என்று சொல்வார்கள், காலம் கெட்டுவிட்டது என்று சொல்வார்கள். உலகம் கெட்டுவிட்டது, காலம் கெட்டுவிட்டது என்றால் என்ன சகோதரர்களே? வானம் கெட்டுவிட்டதா? சூரியன் கெட்டுவிட்டதா? தண்ணீர் கெட்டுவிட்டதா? கடல் கெட்டுவிட்டதா? என்னதான் கெட்டுவிட்டது? ஒன்றும் கெட்டு போகவில்லை. மனிதன் கெட்டுவிட்டான், மனிதனுடைய செயல்பாடுகள் கெட்டுவிட்டது. அதனால் விளைவாக மோசமான நாசகரமான அழிவுகளை மனிதன் சந்திக்குகிறான். மனிதனே தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான், அநியாயம் செய்கிறான். பாதுகாப்புக்காக செய்கின்ற ஆயுதமே அவனுக்கு அழிவுக்கு காரணமாக மாறுகிறது. ஏன் மனிதன் கெட்டுவிட்டான் என்றால் என்ன அர்த்தம்? மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது என்பது அர்த்தம். எனவே அந்த இறை தூதர்கள் உலகத்திலே ஆகப்பெரிய புத்திசாலிகள், மிக தூர நோக்குடையவர்கள், நுணுக்கசாலிகள். அவர்கள் வந்து மனிதனை சீர்படுத்துகின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள். மனிதனை சீர்படுத்துவதென்றால் என்ன? அவனுடைய உறுப்புகளை சரி செய்ய வேண்டுமா? உறுப்புகள் கெட்டு போயிருக்கிறதா? மனிதன் கெட்டு விட்டதனால் உலகம் கெட்டு இருக்கிறது என்றால் மனிதனுள்ளே என்ன கெட்டு இருக்கிறது? அவனுடைய கையும் காலும் கெட்டு இருக்கிறதா? இல்லை, அவனுடைய உள்ளங்கள் கெட்டு விடுகிறது. உள்ளம் கெட்டு விட்டதனால் அவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கெட்டு விடுகிறது. அதனால் அவனுடைய செயல்பாடுகள் கெட்டு விடுகிறது. அதனால் உலகத்திலே பல சோதனைகளும் அழிவுகளும் மனிதனே தனக்கு தேடிக் கொள்கிறான் என்பதனை சென்ற நிகழ்ச்சியும் பல வசனங்களுடைய ஒளியிலே நாங்கள் பார்த்தோம். பிமா கசபத் ஐதின்னாஸ், கடலிலும் தரையிலும் ஃபசாதுகள் குழப்பங்கள் ஏற்படுவது மனிதர்கள் செய்து கொண்ட செயல்பாட்டின் காரணமாக என்று 20வது சூராவில் 41வது அத்தியாயத்திலே அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகம் சீராக வேண்டுமென்றிருந்தால் மனிதன் சீராக வேண்டும். மனிதன் சீராக வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய உள்ளங்கள் சீராக வேண்டும். இந்த ஒரு தப்பான சிந்தனை போக்கு உலகத்தில் இருக்குகிறது. வஸ்துக்கள் முன்னேறிவிட்டால் உலகம் முன்னேறிவிட்டது, நாடு முன்னேறிவிட்டது என்று நினைக்குகிறான். பாதைகள் நல்லாகிவிட்டால், வாகனங்கள் நன்றாகிவிட்டால், கட்டடங்கள் உயர்ந்து விட்டால் நாட்டின் முன்னேற்றத்தின் அளவுகோலாக இதனை மனிதன் பார்க்குகிறான். முற்றிலும் தவறு. பாதைகள் நன்றாக இருந்து என்ன பிரயோசனம்? அந்த பாதையிலே போபவன் கெட்டவனாக இருந்தால், வாகனங்கள் புதிதாக இருந்து என்ன பிரயோசனம்? அந்த வாகனத்துக்குள்ளே இருப்பவன் கெட்டவனாக இருந்தால், கட்டடங்கள் நவீனமாகி என்ன பிரயோசனம்? அந்த கட்டடத்துக்குள்ளே இருப்பவன் அநியாயக்காரன், நம்பிக்கை இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், திருடன், பாவகரமான செயல்களை செய்பவனாக இருந்தால் கட்டடங்கள் நவீனமாகி என்ன பிரயோசனம்? மனிதன் கெட்டுவிட்டால் நவீனம் வளர வளர இந்த நவீனத்தை பயன்படுத்தி அழிவுகளின் பக்கம்தான் அவன் போய் சேருவான். எனவே ஆயுதங்கள் பாதுகாப்புக்காக உள்ளது, ஆனால் அதனை உபயோகிக்குகின்ற மனிதன் கெட்டுவிட்டால் ஆயுதங்கள் நன்றாக இருந்து என்ன பிரயோசனம்? பாதுகாப்புக்காக இருக்குகின்ற ஆயுதமே அழிவுக்கும் அநியாயத்துக்கும் காரணமாக ஆகும். அதனை உபயோகிக்குகின்ற மனிதன் தெரிந்தாவிட்டான், அதனை உபயோகிக்குகின்ற மனிதன் அவனுடைய உள்ளங்கள் சரியாகிவிட்டால் ஆயுதங்களே தேவையில்லை. எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள் இறை தூதர்கள். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த 7வது ஞானம்தான் வஹியினுடைய ஞானம். எனவே அந்த 7வது வஹியினுடைய அறிவு, தெய்வீக வாக்கு, இறை வாக்கு, அந்த வஹியினுடைய ஒளியிலே அவர்கள் உலகை சீர்படுத்தினார்கள், சரி செய்தார்கள். உள்ளங்கள் சீர்படுவது இருக்குகிறதே, அதுதான் மனிதனுடைய செயல்பாட்டினுடைய சீர்திருத்தத்தின் அடிப்படை. அன்பான சகோதரர்களே, ஒரு சகோதரருடைய வீட்டிலே தண்ணீர் ஸ்டாக் பண்ணுகின்ற தண்ணீர் டேங்க் இருக்குகிறது. அதிலிருந்து 5-6 குழாய்கள் பைப்புகள் வழியாக தண்ணீர் வருகிறது. இந்த பைப்புகளை திறந்தால் அசுத்தமான தண்ணீர் வருகிறது. இவர் என்ன செய்கிறார்? பைப்புகளை மாற்றுகிறார், அந்த டப்புகளை மாற்றுகிறார். புதிய டப் போட்ட பிறகும் அழுக்கான தண்ணீரே வருகிறது. இன்னொருவர் சொன்னார், அந்த டப் லைன், அந்த பைப் லைனை பட்ட போட்டிருக்கிறீர்கள், அதனை மாற்றுங்கள் என்று. அதனை மாற்றி பார்த்தார், அப்போதும் அழுக்கான தண்ணீர் தான் வருகிறது. ஒருவர் சொன்னார், நீங்கள் எதை மாற்றியும் வேலை இல்லை, உள்ளே தண்ணீர் டேங்க் இருக்கிறதே அது கெட்டு போயிருக்கிறது, அது அழுக்கடைந்து போயிருக்கிறது, அதனை சுத்தம் செய்யுங்கள், எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதுபோன்றுதான் சகோதரர்களே, மனிதனுடைய உடுப்பை ஆடைகளை மாற்றி வேலை இல்லை, மனிதனுடைய வாகனத்தையோ வீட்டையோ மாற்றி வேலை இல்லை, பொருள்களை வஸ்துக்களை மாற்றி வேலை இல்லை, எதை மாற்றியும் வேலை இல்லை. மனிதன் மாறாத வரைக்கும், அந்த பொருள்களை உபயோகிக்குகின்ற மனிதன் மாறாத வரைக்கும் எதை மாற்றியும் வேலை இல்லை. அவன் மாறிவிட்டால், எதை மாற்றாவிட்டாலும் உலகிலே நிம்மதி சந்தோஷம், குடிசையிலே வாழ்ந்தாலும், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எளியவர்களாக இருந்தாலும், மிக ஆரோக்கியத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, பாதுகாப்போடு வாழ முடியும். எனவே மனிதன் மாறுவதனுடைய அடிப்படை அவனுடைய உள்ளம் மாறுவதுதான். அவனுடைய உள்ளத்திலே வரவேண்டிய மாற்றத்தில் முதல் மாற்றமாக உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்த இறை தூதர்கள் அடையாளம் கண்ட முதல் பிரச்சனை மனிதனுடைய நம்பிக்கை மாற வேண்டும். அவன் தன்னை படைத்தவனை புரிய வேண்டும். உலகத்தை படைத்தவனை அவன் அறிய வேண்டும். உலகத்திலே இருக்குகின்ற பாவங்களில் குடியோ திருட்டோ இந்த எல்லா வகையான பாவங்களை விட கொடூரமான பயங்கரமான பாவம்தான் தன்னை படைத்தவனை மறுப்பது, தன்னை படைத்தவனுக்கு இணை வைப்பது, உலகத்தை படைத்தவனை மறுப்பது. இதுதான் உலகத்திலே பெரும்பாவம். இதனை ஒரு உதாரணத்தினூடாக சொல்வதாக இருந்தால், ஒரு சகோதரருக்கு இந்த உதாரணத்தை நான் சொன்னேன், அவருக்கு அது புரிந்துவிட்டது. உடனே தன்னுடைய கொள்கையை நம்பிக்கையை மாற்றிக்கொண்டார். அன்பான சகோதரர்களே, ஒரு தகப்பன் பிள்ளையை பெற்று வளர்க்குகிறார். பிள்ளையை பெற்று வளர்க்குகின்ற போது அவன் வளர்ந்து ஆளான பிறகு நீ என் தகப்பன் இல்லை, இவர் என் தகப்பன் இல்லை என்று தகப்பனையே மறுக்குகிறான். ஊரார் என்ன சொல்வார்கள்? இவன் பெரும் பாவி, பெரும் மோசமானவன், பெற்ற தகப்பனையே, பெற்றெடுத்த தகப்பனையே மறுக்குகிறான் என்று ஊரே அசிங்கமாக கதைச்சது. பெற்றெடுத்த தகப்பன் என்று சொல்கையில் அவர் ஒரு முடியை நகத்தை கூட படைக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, அந்த பெற்றெடுத்த படைக்காத ஒரு முடியையோ நகத்தையோ ஒரு உறுப்பை ஒரு சிறு ஒரு பாகத்தை கூட படைக்கவில்லை. ஆனாலும் பெற்று உணவளித்து வளர்த்த அவரை மறுக்குகின்ற போது இவனை போன்ற ஒரு பாவி இருப்பானா? இவன் மிக மோசமானவன், மிக கெட்டவன், பெற்ற தகப்பனையே இல்லை என்று சொல்லுகின்ற கொடிய பாவி என்று ஊரும் உலகமும் சொல்லுகிறதே, அதைவிட ஆயிரம் மடங்கு பாரதூரமான பயங்கரமான பாவம் பெற்றவரை அல்ல படைத்தவனை மறுப்பது, படைத்தவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அதைத்தான் அந்த வஹி, குர்ஆனுடைய அந்த வஹி இறை தூது குஃப்ர் என்று சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்தவனை மறுப்பது, அதிலும் படைத்த ஒருவனே இல்லை என்று சொல்வது, அது அதிலும் கொடூரமான மிக மோசமான ஒரு பாவம் என்று நாஸ்திக சிந்தனை உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு ஆய்வு வஸ்துக்களை ஆய்வு செய்கிறோம் என்ற பேரிலே படைத்தவனையே மறந்து மறுத்து, படைத்த ஒருவன் கிடையாது, படைப்பாளன் என்ற ஒன்று இல்லை, மதமும் இல்லை, மார்க்கமும் இல்லை, எல்லாம் இயற்கை என்ற நாஸ்திக சிந்தனை. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாஸ்திக சிந்தனை உலகத்திலிருந்து முதலாவது நீக்கப்பட வேண்டும். அதனை உணர்த்தும் விதமாக படைத்த இறைவன் என்ற ஒருவன் இருக்குகிறான், உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குகிறது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்குகிறான். தனி மனித வாழ்விலும் சரி, ஒரு சமூக வாழ்விலும் சரி, அரசியல் ஒரு வல்லரசுக்கும் அல்லாத உணர்த்தி கொண்டிருக்கிறான். நீ நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குகிறது. நீ சுகமாக இருக்க நினைக்குகிறாய், நோயாகுகிறாய், லாபம் பெற நினைக்குகிறாய், நஷ்டப்படுகிறாய், மரணிக்க கூடாது என்று நினைக்குகிறாய், மரணம் வருகிறது, ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கிறாய், ஆபத்து வருகிறது, உன்னுடைய எண்ணங்களை நாட்டங்களை திட்டங்களை எல்லாம் மீறி ஏதோ ஒன்று நடக்குகிறது என்றால் உனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குகிறது என்பதை நீ புரி என்பதுதான் அதனுடைய அந்த மெசேஜ். அதிலே உள்ள தூது, இந்த கொரோனா வைரஸ் உலகை அடக்கி போட்டு இருக்குகிறது என்றால் கண்ணுக்கு தெரியாத ஜுனூதல்லன் தரவுகா, நீங்கள் கண்களால் பார்க்காத ஒரு படை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போல ஒரு படையை கொண்டு அல்லாஹத்தால் அடக்கி இருக்கிறான் என்றால் உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குகிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கட்டும், அணு ஆயுதங்களுடைய யுத்தங்களுடைய கப்பல்களும் ஆயுதங்களும் கொண்ட முப்படை வீரர்களை கொண்ட பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் என்ற கர்வமும் மமதியும் உள்ளவர்களாக இருந்தாலும் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையை எல்லாம் உருவாக்கி உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குகிறது என்பதை இறைவன் உணர்த்துகிறான். இதுதான் இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடம். அந்த சக்தியை ஏற்றுக்கொள்வதும் அது யார் என்பதை கண்டுகொள்வதும் சரியாக இனம் காணுவதும் தான் இந்த சந்தர்ப்பத்திலே உள்ள மனித சமூகத்தினுடைய முதல் கடமை. பிரச்சனைகளுக்கு அங்கேதான் தீர்வு இருக்குகிறது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு கல்லும் மண்ணும் விண்ணும் அதனை படைத்தவனை மனிதனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்குகிறது. ஒரு அரபி பாடகர் கவிஞர் அற்புதமாக சொல்கிறார், அஜபன் அஜபன் கைஃப யஜஹதுஹு அல்ஜாஹிது ஃபீ குல்லி ஷய்இன் லஹு ஆயத்து தத்ல்லு அலா அன்னஹு வாஹிது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அதனை படைத்தவனையும் அவன் ஒருவன்தான் என்பதையும் உணர்த்தி கொண்டிருக்கின்ற நிலைமையில் அதனை மறுக்குகின்ற மனிதனை பார்க்கையில் மிக பெரும் பேராச்சரியமாக இருக்குகிறது. அவனை மறுப்பவனை பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்குகிறது என்று சொல்கிறார். இமாம் அஸ்மாயி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிராமவாசியை சந்திக்குகிறார். அவர் ஆழமான தெய்வீக தத்துவங்களை இறை ஞானமுடையவராக அவரை பார்க்குகிறார். இந்த இமாம் அவர்கள் அந்த கிராமவாசியிடம் பிம அரஸ்த ரப்பக் என்று கேட்கிறார்கள். நீ உன்னுடைய ரப்பை இவ்வளவு ஆழமாக உறுதியான ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறாயே, உன்னுடைய இறைச்சகனை நீ எவ்வாறு புரிந்து கொண்டாய் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், ஒரு எளிமையான ஆழமான தத்துவத்தை சொன்னார். அல்பாரத்து தத்துல்லு அலல் பஈரி வ அஸருல் அக்தாமி யதுல்லு அலல் மஸீரி அஃபலா யதுல்லு ஹாதல் கவுனுல் பதீ அலா சானிஇஹி லதீஃப் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் அந்த கேள்விக்கு பதிலாக, ஒட்டகத்தினுடைய விட்டை இந்த பக்கமாக ஒட்டகம் போயிருக்குகிறது என்பதை உணர்த்துகிறது, எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. பாலைவனத்தினுடைய மண்ணிலே காலச்சுக்கள் பட்டிருப்பதை பார்த்து இது வழியாக யாரோ போயிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. ஒட்டகத்தை பார்க்காவிட்டாலும் வெறும் ஒட்டகத்தின் விட்டையை, ஒரு யானையின் சாணம் அல்லது ஒரு மாட்டினுடைய சாணம் இருக்குகிறது, மாட்டையோ யானையோ ஒட்டகத்தையோ பார்க்கவில்லை. வெறும் அந்த கழிவை வைத்து மனிதன் புரிகிறான் இது வழியாக ஒட்டகம் போயிருக்குகிறது என்று. மனிதனை காணவில்லை, நடந்து போனவர்களை பார்க்கவில்லை, வெறும் மண்ணிலே இருக்குகின்ற அச்சிகளை பார்த்துவிட்டு இது வழியாக மனிதர்கள் போயிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற மனிதன் புரிந்து கொள்கின்றான் என்று சொன்னால், இந்த அற்புதமாகவும் நுணுக்கமாகவும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதனை படைத்த அற்புதமான படைப்பாளனை உணர்த்தாதா? இதை இவனை அற்புதமான அந்த படைப்பாளனை புரிய வைப்பதற்கு இது போதாதா என்பது போன்ற ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார். எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகம் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் இந்த உலகத்திலே உள்ள மனித சமூகம் உலகத்தை படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யார் என்பதை சரியாக அறிவதிலே தன்னுடைய முயற்சிகளை செய்ய வேண்டும். உள்ளத்தின் திருத்தத்தினுடைய முதல் கட்டம் உள்ளத்தை படைத்த மனிதனை படைத்தவனோடு அந்த உள்ளம் தொடர்பு கொள்வதுதான். அவனை புரிந்து அவன் விரும்புகின்ற விதத்தில் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதுதான். எனவே இது குர்ஆன் மனிதர்களுக்கு சொல்லுகின்ற போது, யா யுஹன்னாசு அபுது ரப்பக்கும், ஓ மனித சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. குர்ஆனுடைய ஆரம்பத்திலே உள்ள இரண்டாவது சூராவுடைய 21வது வசனத்திலே மனித சமூகத்தை கூவி அழைத்து சொல்லும் போது நீங்கள் அல்லாஹுவை இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்லாமல், ஓபுது ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை உங்களுடைய ரப்பை உங்களை படைத்தவனை இபாதத்து செய்யுங்கள். அல்லதி ஹலகக்கும் அல்லதீன மின் கபலிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தவனாகிய உங்களுடைய இரட்சகனை உங்களை படைத்தவனை நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், அவனை வணங்குங்கள் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனம் 22வது சூராவுடைய முதல் வசனத்திலும், யா யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும், ஓ மனித சமூகமே உங்களுடைய உங்களை படைத்த இறைச்சகனை பயப்படுங்கள், அல்லாஹ்வை என்று சொல்லவில்லை. ஏன்? மனித சமூகத்துக்கு முதலாவது குர்ஆன் கொடுக்கின்ற கட்டளை, உங்களுக்கு உங்களை படைத்த ஒரு இரட்சகன் இருக்குகிறான், அவன் யார் என்பதை கண்டறிந்து அவனை இபாதத்தை வணங்குங்கள், அவனுக்கு பயப்படுங்கள். ஈமானுடையவர்களை அழைக்கும் போது யாயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமானுடையவர்களே நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் என்று. என்றால் ஈமானுடையவர்கள் இறை விசுவாசிகள், அவர்கள் அந்த இரட்சகன் அந்த ரப்பு அவன் அல்லாதான் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பார்த்து பேசும்போது நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மனித சமூகத்தை கூவி அழைத்து சொல்லும் போது அல்லாஹ்வை என்று சொல்லவில்லை, ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை, இரட்சகனை, இறைவனை நீங்கள் பயப்படுங்கள். உஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது குர்ஆன்? உங்களுடைய ரப்பு யார் என்பதை கண்டுபிடியுங்கள், அதை தீர்மானியுங்கள்.
www.acmyc.com.
தன்னை படைத்த இறைவனுடைய விடயத்திலே ஒவ்வொருவரும் தெளிவோடு இருக்க வேண்டும். அதனை விளங்குவதும் புரிவதும் தான் முதலாவது கடமை. எனவே மனித சமூகத்தினுடைய முதல் கடமை இது. இந்த தூதை உலகத்துக்கு எத்தி வைப்பது ஒவ்வொருவருடைய கடமை. இது குர்ஆனுடைய வஹியினுடைய தூது. எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானுடையவர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இந்த பிரச்சினைக்கான தீர்வு இந்த உலகத்திலே நடக்குகின்ற பொதுப்படையான பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், தனி மனித பிரச்சனையாக இருக்கட்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஈமானுடையவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்விலே பல வகையான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக இந்த குர்ஆனை இஸ்லாமியர்கள் இந்த குர்ஆனை நேசிக்க வேண்டும், குர்ஆனை கற்க வேண்டும், குர்ஆனின் படி வாழ துவங்க வேண்டும். இந்த வேதத்தை குர்ஆனை அவர்கள் முதலிடம் கொடுத்து அதன்படி குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ துவங்க வேண்டும். குர்ஆனோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சுப்ஹானல்லாஹ் இறைவனுடைய இந்த வேதத்தோடு அவர்கள் நெருங்கிய உறவும் தொடர்பும் உள்ளவர்களாக மாறி குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனின் படி வாழ வேண்டும், குர்ஆனை உலகத்துக்கு எத்தி வைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இரண்டாவது, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற விதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பண்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற அற்புதமான மனிதநேயம், குர்ஆன் சொல்லுகின்ற அற்புதமான பண்பாடுகள், குர்ஆன் சொல்லுகின்ற ஆச்சரியமான ஒழுக்கங்கள், இவற்றை ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்து குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு நேர்மை நியாயமுடைய ஒரு வாழ்க்கையின் பக்கம் இஸ்லாம் குர்ஆன் மனிதர்களை அழைக்குகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் பல வசனங்களின் மூலமாக நேர்மை நியாயம் உண்மையான ஒரு வாழ்க்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்குகிறது குர்ஆன். அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஏ அதிலு, நேர்மையாக நடங்கள், நீதமாக நடங்கள். குர்ஆன் சொல்லும் போது வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஈமானுடையவர்களே நீங்கள் நேர்மையாக நீதமாக நடங்கள். ஒரு சமூகம் உங்களுக்கு தவறு செய்வது, அநியாயம் செய்வது, நீங்கள் அவர்கள் மீது நேர்மை இல்லாமல் நடப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். தவறு செய்தவருக்கு நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள். தவறு செய்தவர்களோடு கூட நீதமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடவுங்கள் என்று சொல்கிறது. தவறு செய்தவர்களோடு நல்ல விதமாக நல்ல பண்பாட்டுடன் நடக்க சொல்லி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் ஒரு வசனத்திலே பேசுகின்ற போது சுப்ஹானல்லாஹ் வலா தஸ்தவியல் ஹஸனத்து வல சஜ்ஜா, நன்மையும் தீமையும் சமமாகாது என்று சொல்லிவிட்டு என்ன குர்ஆன் சொல்லுகிறது? இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். 41வது சூராவின் 34வது வசனத்திலே குர்ஆன் சொல்கிறது, தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நல்லதை கொண்டு தீயதை தடுவுங்கள். இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன், தீயதை நல்லதை கொண்டு நீங்கள் தடுங்கள், அதனை எதிர்நோக்குங்கள். தவறு செய்பவர்களோடு நல்லதை செய்து அவர்களை நோக்குங்கள். ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன், அதன் விளைவாக என்ன நடக்கும்? யாருக்கு உங்களுக்கும் எவருக்கும் இடையில் விரோதம் இருந்ததோ அவர் உங்களுடைய உற்ற நண்பராக மாறிவிடுவார் என்ற அற்புதமான பண்பாட்டை குர்ஆன் போதிக்குகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் போதிக்குகின்ற நேர்மையான, நீதமான, நம்பிக்கையுள்ள ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகமும் ஒவ்வொரு முஸ்லிமும் மாற வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு இறைவன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்ஸான், உங்களுக்கு நீதத்தை கொண்டும் உபகாரத்தை கொண்டும், வஈதாஇதில் குர்பா வயன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நெருங்கியவர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து வாழும்படியும், மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவகரமான செயல்களிலிருந்து தவிர்த்து நடக்கும்படியும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் உடைய சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். குர்ஆன் கூறுகின்ற மனிதநேயம், குர்ஆன் கூறுகின்ற பண்பாடு, நம்பிக்கை, நேர்மை இவை உள்ளவர்களாக நாங்கள் இஸ்லாமிய சமூகம் மாற வேண்டும். குர்ஆனின்படி வாழாமல் இருந்ததற்காக நாங்கள் இறைவனிடத்திலே தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய சமூகமாக சஹாபாக்கள் மாறினார்கள். இறை தூதர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களுடைய இறுதி நபியாக உலகத்துக்கு தோன்றினார்கள். அந்த மோசமாக வர்ணிக்கப்படுகின்ற வரலாற்றில் மோசமான கலாச்சாரம், மிக மோசமான ஒரு பண்பாடுகளை கொண்ட ஒரு நாகரீகம் அல்லாத ஒரு சமூகத்தை இறைவன் அல்லாஹ் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே கொடுக்குகிறான். முஹம்மது நபி அவர்கள் அந்த சமூகத்தை குர்ஆனுடையவர்களாக மாற்றுகிறார்கள். குர்ஆனுடைய பண்பாட்டின் பக்கம் அழைப்பு கொடுக்குகிறார்கள். குர்ஆனுடைய அந்த பண்பாட்டின்படி அவர்களை வாழ பயிற்றுவிக்கிறார்கள். அவர்களை பக்குவப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நம்பிக்கையும் நேர்மையும் நியாயமும் வாக்கு மீறாத வாக்குகளை பாதுகாக்குகின்ற ஒரு சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நிறைய சம்பவங்களை எங்களுக்கு எடுத்து காட்டலாம். ஒரு சம்பவத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹுதைபத்துல் யமான் ரழியல்லாஹு தஆலான்ஹு மக்காவிலே அவர்கள் மதீனாவுக்கு வர முடியாமல், தன்னுடைய ஊரை துறந்து மதீனாவுக்கு முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்தார்கள். மக்காவில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுத்த தொல்லைகள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எந்த வகையான சுதந்திரமும், மத சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ எதுவுமே கொடுக்காமல் அவர்களை மிகவும் சித்திரவதை செய்த காரணத்தினால் மக்காவையே விட்டுவிட்டு தன்னுடைய வீடு, வாசல், காணி, பூமியை விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள். அந்த நேரத்தில் ஹுதைபத்துல் யமான் ரழியல்லாஹு தஆலான்ஹு மக்காவுக்கு வந்து கொள்ள முடியாமல் சிக்கி கலந்தார்கள். ஆனால் உஹதுடைய பத்ருடைய யுத்த சந்தர்ப்பத்தில் மக்காவாசிகள் எல்லோரும் மதீனாவை நோக்கி முஸ்லிம்களுடன் சண்டை செய்வதற்காக வந்து கொண்டிருந்த அந்த நேரம், மக்காவிலே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தருணத்தில் தப்பி ஓடி மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழியிலே அபூஜஹலுடைய அந்த படை, மதீனாவின் மீது படையெடுத்து யுத்தம் செய்ய வருகின்ற அந்த எதிரிகளுடைய படையிலே கையிலே அவர்கள் சிக்கிவிடுகிறார்கள். சிக்கிவிடுகின்ற அந்த தருணத்தில் கூட அவன் அபூஜஹல் இவர்களிடத்திலே விசாரிக்குகிறான், எங்கே போகிறேன்? உண்மையை சொன்னார்கள், பொய் சொல்லுகின்ற பழக்கம் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. அந்த தருணத்தில் கூட உண்மையை சொன்னார்கள், நான் மதீனாவுக்கு செல்கிறேன். அபூஜஹல் சொன்னான், உங்களை நாம் விடமாட்டோம், உங்களை விட்டால் நீங்கள் அங்கே சென்று முஹம்மது நபியுடன் சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வீர்கள், எனவே உங்களை நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னதும் ஹுதைபத்துல் யமான் ரழியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் அபூஜஹலிடம், இல்லை, நான் இந்த யுத்தத்தில் உங்களுக்கு எதிராக சண்டை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அபூஜஹலுக்கும் தெரியும், இவர்கள் சொன்னால் சொன்னதுதான், சொன்ன வார்த்தையை பாதுகாப்பார்கள், வார்த்தை மீறமாட்டார்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். எனவே இவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதும் விட்டு விட்டார்கள். அபூஜஹல் விட்டு விடுகிறான். இவர்கள் மதீனாவுக்கு வந்து பார்க்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கே இல்லை, பல நபித்தோழர்களும் இல்லை. எல்லோரும் பத்ருடைய அந்த மக்காவில் இருந்து வருகின்ற படையை எதிர்ப்பதற்காக, அவர்களை எதிர்நோக்குவதற்காக வேண்டி அவர்கள் பத்ருடைய களத்துக்கு மைதானத்துக்கு போயிருக்கிறார்கள். ஹுதைபத்துல் யமான் ரதியல்லாஹு அவர்களும் பத்ருடைய களத்துக்கு போய் அங்கே தன்னுடைய தோழர்களை கட்டி தழுவி அவர்களை சந்தித்து கொண்ட பிறகு தன்னுடைய நிலையை, பயணத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். யா நபி அல்லாஹ், நான் வருகின்ற போது அபூ ஜஹலுடைய படையிலே சிக்கி இவ்வாறு மாட்டிக்கொண்டோம். ஆனால் அவரிடத்திலே இப்படியான ஒரு வார்த்தையை, இந்த யுத்தத்தில் உங்களுக்கு எதிராக நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம் என்ற ஒரு வார்த்தையை, வாக்கை நான் கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் காலமெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக அநியாயங்கள் செய்து கொண்டு அட்டூழியம் செய்து கொண்டிருந்த இவர்களுக்கு எதிராக இத்தனை வருடம், 14 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மீது யுத்தம் செய்ய அனுமதி கிடைத்திருக்கின்ற இவ்வளவு காலமும் பொறுமை செய்த பிறகு இந்த முதல் யுத்தத்தில் நான் பங்கு பற்ற வேண்டும் என்று மனம் விரும்புகிறது என்று சொன்னார்கள். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அபூ ஜஹலிடம் இப்படி சொன்னீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். நஃபி இலஹும் பி அஹ்திஹிம் வனஸ்தயீனுல்லாஹ அலைஹிம், நாங்கள் நீங்கள் அவருக்கு கொடுத்த அந்த வாக்கை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்போம், அவருக்கு கொடுத்த வாக்கை பாதுகாப்போம், யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். வாக்கு மீறி, ஒப்பந்தத்தை மீறி, சொன்ன வார்த்தையை மீறி யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடக்கூடாது, வார்த்தையை பேணுவோம், எனவே வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் பங்கு பெற்ற அனுமதி வழங்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், யுத்த மைதானம், எதிரிகளோடு யுத்தம் செய்கின்ற தருணத்தில் எதையும் சொல்லலாம், எப்படியும் பேசலாம், பொய் வாக்குகளையும் கொடுக்கலாம் என்றெல்லாம் கருதப்படுகின்ற காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த மைதானத்தில் கூட எதிரிகளிடம் கொடுத்த வார்த்தையை கூட பாதுகாக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பயிற்சியை, ஒரு முன்மாதிரியை உலகத்துக்கு காட்டி கொடுக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம், நாம் செய்ய வேண்டிய எமது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு குரானிலே இருக்குகிறது. நாங்கள் குரானுடையவர்களாக மாற வேண்டும், குரானோடு நெருங்க வேண்டும். இதோ வருகிறது ரமலானுடைய மாதம்.
அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை இன்னும் ஓரிரு நாள்களில் நாங்கள் தொட்டு விடுவோம். இந்த தருணத்தில் நாங்கள் அல்லாஹுவை நெருங்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குகிறது. நான் ஒரு 3 அடிப்படையான விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த 3 செயல்பாடுகளின் ஊடாக நாங்கள் அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பை பெற்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை உலகத்துக்கே நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவியை பூமிக்கு இறக்குகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக, இது குரானுடைய மாதம், குரான் அருளப்பட்ட மாதம். எமில் அநேகமான பேர் வீடுகளிலே நாங்கள் இருக்குகிறோம். எனவே இந்த ஓய்வு நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி இரவு பகலாக குரானுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பு ஆக வேண்டும். குரானை ஓதுவது மாத்திரமல்ல, குரானை ஓதுவதும், மனநடமிடுவதும், அதனை விளங்குவதும், அதன்படி நடப்பதும், அதனை உலகத்துக்கே இந்த குரானுடைய தூதை எத்தி வைப்பதும், இந்த 5 கடமைகளையும் நாங்கள் குரானுடைய விடயத்தில் செய்ய வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக, இந்த ரமலானுடைய மாதம் பாவ மன்னிப்பு பெறுகின்ற மாதம், தௌபா இன்னும் இஸ்திக்ஃபாருடைய மாதம். நாங்கள் இவ்வளவு பெரும் ஈமானுடைய, இஸ்லாத்துடைய செல்வம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டும், இந்த குரானுடைய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தும், குரானுடைய வாழ்க்கை வாழாததற்காக, குரானுக்கு மாற்றமாக நாங்கள் வாழ்ந்ததற்காக, எங்களுடைய தொழில், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய வணக்க வழிபாடு, எல்லா துறைகளிலும் இஸ்லாம், குரான் எங்களுக்கு மிக அற்புதமான முறையில் வழிகாட்டுகிறது. அப்படி இருந்தும் குரானை விட்டு நாங்கள் தூரமாக இருந்ததற்காக, குரானின் படி வாழாததை கருத்திலே கொண்டு, நாங்கள் செய்த தவறுகள், பாவங்களை மனதிலே கொண்டு, இந்த குரானுடைய தூதை உலகத்துக்கு எத்தி வைப்பதிலே நாங்கள் செய்த குறைபாட்டை மனதிலே கொண்டு, அல்லாஹிடத்திலே
அதிக அதிகமாக இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ தாவூதுடைய ஹதீஸிலே, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி ழைக்கி மக்ரஜா, யார் இஸ்திக்ஃபார் செய்வதை, பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையான நெருக்கடியிலிருந்தும் வெளியாகுகின்ற வழியை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். எல்லா வகையான வீக் நெருக்கடி பிரச்சனையிலிருந்து வெளியாகுகின்ற வழியை இறைவன் அல்லாஹ் காட்டுகிறான். வமின்குள்ளி ஹம்மின் ஃபரஜா, எல்லா வகையான கவலைகளிலிருந்தும் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு விடுதலையை, ஒரு முடிவை, விடிவை கொடுக்குகிறான். அவர்கள் கற்பனை கூட பண்ண முடியாத, நினைக்காத விதங்களில் அவர்களுக்கு ரிஸ்குடைய ஏற்பாடுகளை அல்லாஹுத்தால செய்கிறான். இந்த மூன்று உயர்ந்த சிறப்புகளையும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு அதனுடைய கூலியாக சொல்லியிருக்கிறார்கள். பிரச்சனையிலிருந்து வெளியாகுகின்ற வழியை காட்டுவான், கவலைகளுக்கு விடிவு கிடைக்கும், ரிஸ்குடைய ஏற்பாடுகளை செய்வான். எனவே நாம் முஸ்லீம்கள் அதிக அதிகமாக ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலம், பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபாருடைய காலம், குறைந்தது ஒரு நாளைக்கு எவ்வளவும் செய்யலாம். தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யாருடைய செயலேட்டிலே நாளை மறுமை நாளையில் அதிகமான இஸ்திக்ஃபார்களை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு சுபச்செய்து உண்டாகட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இஸ்திக்ஃபார் எவ்வளவு அதிகமாக செய்தாலும் அவ்வளவு பலனையும் பிரயோசனத்திலும் உலகிலும் மறுமையிலும் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு நாளைக்கு குறைந்தது 1000 இஸ்திக்ஃபார் என்ற ஒரு அளவை வைத்துக் கொள்ளலாம். 1000 என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டிட வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இலகுவாக இருக்கும் என்பதற்காக ஒரு அபிப்பிராயமாக சொல்கிறேன். 1000 or 2000 எவ்வளவு முடியுமோ, ஒரு நாளைக்கு காலையிலே 500, மாலையிலே 500 என்றால் 1000 ஆகிவிடும். அல்லது அதைவிட ஒரு இலகுவான ஒரு வழிமுறை, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு முன்னோ பின்னோ ஒரு ஒரு தொழுகையோடு தொடர்பட்டு 200 இஸ்திக்ஃபார்களை செய்து கொண்டால் 5 வக்திலையும் அது 1000 மாறிவிடும். எனவே குறைந்தபட்சம் அல்லாஹிடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒரு 500, ரப்புகுஃபிர்லி ரப்புகுஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடு என்பதை ஒரு 500 செய்கின்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டால் ஒரு நாளைக்கு 1000 கொஞ்ச நேரம்தான் போக போகுது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் எடுக்கும் என்று நினைக்கிறேன். 200 இஸ்திக்ஃபாருக்கு ரப்புகுஃபிர்லி என்று ஒரு 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒரு 100 தடவை, ஒவ்வொரு பிரதான தொழுகையோடு தொடர்படுத்தி நாங்கள் அதனை அமைத்துக் கொண்டால் ஒரு நாளைக்கு 5 வக்திலையும் 200 விதம் 1000 நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள முடியும். இது குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும், இந்த அளவு தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. எல்லா நேரங்களிலும் செய்யலாம், எந்த அளவு முடியுமோ அந்த அளவு செய்யலாம். நான் உதாரணத்துக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வழிமுறையை வைத்துக் கொண்டால் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக சொன்னேன். 3வது விடயம், இந்த ரமலானுடைய மாதம் ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை உணர்கின்ற மாதம், விருந்தளிக்குகின்ற மாதம், பிறருக்கு வாரி வழங்குகின்ற மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எங்களுடைய உதவி கரங்களை, தர்மத்தின் கரங்களை நீட்டி முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும், முழு மனித சமூகத்துக்கும் நாங்கள் தர்மங்களை செய்கின்ற மாதம் இது. எனவே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஊரடங்கின் மூலமாக மட்டிடப்பட்டு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், பல அன்றாட தொழில் செய்யக்கூடிய சகோதரர்கள் குடும்பங்கள், அன்றாட வருமானத்தோடு வாழ்ந்த, அன்றாட தொழிலோடு வாழ்ந்த குடும்பங்கள் கஷ்டங்களிலே இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இவர்கள் எல்லோர்களுக்கும், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும், அன்ஃபவுன்னாஸ் ஹயிருன்னாசி அன்ஃபவுஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களுக்கு பயனுள்ளவராக இருப்பவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இர்ஹமூ மன் ஃபில் அர்தி, பூமியிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானிலே ஒன்று குரானுடையவர்களாக நாங்கள் வாழுவது, இரண்டாவது மாறுவது வாழுவது, இரண்டாவது நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்று இஸ்திக்ஃபாருடைய ஒரு சமூகமாக, தௌபாவுடைய சமூகமாக மாறி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது, மூன்றாவது இந்த ரமலான் எளிய ஏழை எளியவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு உதவுகின்ற ஒரு சிறப்பான மாதம், பல மடங்கு நன்மைகளை அடைந்து கொள்கின்ற ஒரு மாதம். எனவே எங்களுடைய தர்மங்களை எல்லோருக்கும் நாங்கள் வாரி வழங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று இந்த மூணு வழிகளில் முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹினுடைய உதவியை பூமிக்கு இறக்கி இந்த உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சாபத்திலிருந்து, இந்த ஒரு சோதனையிலிருந்து உலகை விடுவிப்பதற்கான ஒரு பாரிய முயற்சியை நாங்கள் செய்வது எங்களுடைய கடமை என்பதை உணர்த்தி அல்லாஹ் தாலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. நாம் பேசிய கேட்ட விடயங்களின்படி நடக்க தொகை செய்வானாக. முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தாலா நேரான பாதையை காட்டுவானாக. முழு உலக நாடுகளுக்கும் சாந்தி சமாதானத்தையும் ஏற்படுத்துவானாக. இந்த கொடூரமான இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஷிஃபாவை ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.